புனித அருளப்பிரளிய சுவிசேஷம் அதிகாரம் 4. உலக மீட்பர் சமாரியாவுக்கு வெளிப்படல். அருளப்பிரவிட இயேசு மீதியான சீடர்களை சேர்த்து ஞாசான் கொடுக்கிறார் என பரிசெயர் கேள்விவிட்டனர். இதை அறிந்த ஆண்டவர் யூதேயாவை விட்டு மீண்டும் கலிலேயாவுக்கு சென்றார். உண்மையிலே ஞாசான் கொடுத்தவர் இயேசு அல்ல, அவருடைய சீடர்களை. அவர் சமாரிய நாட்டு வழியாக செல்ல வேண்டியிருந்தது. வழியில் சமாரிய நாட்டில் உள்ள சீகார் என்னும் ஊருக்கு வந்தார். அவ்வூருக்கருகே யாக்கோபு தன் மகன் சூசைக்கு அளித்த நிலம் உண்டு. அங்கே யாக்கோபின் கிணறு இருந்தது. பயணத்தால் கிடைத்திருந்த இயேசு கிணற்றருகே அமர்ந்தார். அப்போது ஏற்புடைய நண்பர்கள் சமாரி பெண் ஒருத்தி தண்ணீர் முள்ள வந்தால் எனக்கு தண்ணீர் கொடு என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவருடைய சீடரோ உணவு வாங்குவதற்காக ஊருக்குள் சென்றிருந்தனர். அச்சமாரி பெண் அவரை பார்த்து, யூதனாகி நீர் என்னிடம் தண்ணீர் கேட்பது எப்படி? நான் சமாரி பெண் ஆயிற்றே என்றாள். ஏனெனில் யூதர் சமாரியோடு பழகுவதில்லை. இயேசுவோ மறுமொழியாக கூறினார், தன்னுடைய கொடை இன்னது என்பதையும் தண்ணீர் கொடு என்று உன்னிடம் கேட்பவர் இன்னார் என்பதையும் நீ உணர்ந்திருந்தால் ஒருவேளை நீயே அவரிடம் கேட்டிருப்பாய், அவரும் உயிருள்ள தண்ணீரை உனக்கு அளித்திருப்பார். அவளோ, ஐயா, தண்ணீர் உள்ளவங்க ஒன்றுமில்லை, கிணறோ ஆழமானது. அப்படி இருக்க எங்கிருந்து உமக்கு உயிருள்ள தண்ணீர் கிடைக்கும்? நம்முடைய தந்தை யாக்கோபை பார்க்கல என்று பெரியவரோ அவரே எங்களுக்கு இந்த கிணற்றி வெற்றி கொடுத்தார். அவரும் அவர் பிள்ளைகளும் கால்நடைகளும் இந்த தண்ணீரை குடித்தார்கள் என்றாள். இயேசு அவளை நோக்கி கூறியது, இத்தண்ணீரை குடிக்கும் எவன் மீண்டும் தாகம் கொள்வான்? நான் தரும் தண்ணீரை குடிப்பவனோ என்றுமே தாகம் கொள்வான். நான் அவனுக்கு அளிக்கும் தண்ணீரோ அவன் முடிவில்லா வாழ்வை அவனுக்கு பொங்கி எழும் ஊற்றாகும். அதற்கு அவள், ஐயா, அத்தகைய தண்ணீரை எனக்கு கொடுக்கும், அப்போது எனக்கு தாகம் எடுக்காது, தண்ணீர் மல்லை இவ்வளவு தலை வர தேவையும் இருக்காது என்றாள். இயேசு அவளிடம், போய் ஒன்று கணவன் இங்கு அழைத்து வா என அவள் எனக்குள் கணவன் இல்லையே என்றார். இயேசுவோ, எனக்கு கணவன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், கணவர் உனக்கு ஐவர் இருந்தனர், இப்பொழுது உன்னோடு இருப்பவனும் உன் கணவன் அல்ல, நீ சொன்னது உண்மையே என்றார். அதற்கு அவள், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன், எங்கள் முன்னோர் இம்மலையில் தொழுதனர், நீங்களோ தொழ வேண்டிய இடம் இயேசுவில் தான் என்கிறீர்கள் என்றாள். இயேசு அவளை நோக்கி கூறினார், மாதேயே, நீ நம்பு, நேரம் வருகிறது, அப்பொழுது நீங்கள் பரமதந்தியை தொழுவது இம்மலையில் என்றும் எருசலேமிலும் அன்று. நீங்கள் தொழுவது இன்னதென்று உங்களுக்கு தெரியாது, நாங்கள் தொழுவது இன்னதென்று எங்களுக்கு தெரியும், ஏனெனில் மீட்பு வருவது யூதர்களிடம் இருந்தே. நேரம் வருகின்றது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது மெய்யடியார்கள் ஆவியிலும் உண்மையிலும் பரமதந்தியை தொழுவார்கள், ஏனெனில் தம்மை தொழும்படி தந்தை இத்தகையே தேடுகிறார். கடவுள் ஆவியானவர், ஆதலால் அவரை தொழுபவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் அவரை தொழுதல் வேண்டும். அதற்கு அவள், மெசியா, அதாவது கிறிஸ்து வருவார் என்று எனக்கு தெரியும், அவர் வரும்பொழுது எங்களுக்கு அனைத்தையும் அறிவிப்பார் என இயேசு உன்னோடு பேசுபவனானே அவர் என்றார். அதற்குள் அவருடைய சீடர் வந்து அவர் ஒரு பெண்ணோடு பேசுவதைக் கண்டு வியப்படைந்தனர். ஆயினும் என்ன வேண்டும் என்றோ அவருடன் என்ன பேசுது என்றோ எவரும் கேட்கவில்லை. அப்பெண் கூட தங்கியை விட்டுவிட்டு ஊருக்கு சென்று, நான் செய்ததெல்லாம் ஒருவர் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரிடம் சொன்னாள். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரை பார்க்க போனார்கள். இதற்கிடையே அவருடைய சீடர் ராவி உண்ணும் என்று அவரை கேட்டுக்கொண்டனர். அவரோ, உங்களுக்கு தெரியாத உணவு ஒன்று எனக்கு உள்ளது என்றார். அதை கேட்டு சீடர்கள் யாராகிலும் அவருக்கு உணவு கொண்டு வந்திருப்பார்களோ என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசுவோ, என்னை அனுப்பின விருப்பத்தின்படி நடந்து அவரது வேலையை செய்து முடிப்பதே எனது உணவு. அறுவடைக்கு இன்னும் 4 மாதங்கள் இருக்கின்றன என்று நீங்கள் சொல்லுவது உண்டென்றோ, இதோ உங்களுக்கு சொல்கிறேன், கண்களை ஏறெடுத்து வயல்களை பாருங்கள், பயிர் அறுவடைக்கு முற்றி இருக்கின்றது. தற்போவன் இப்பொழுதே கூலி பெற்று வருகிறான், விளைச்சலை முடிவில் அவாழ்வுக்கு சேகரிக்கிறான். இதனால் விதைப்பவன் மறுப்பவனும் ஒருமிக்க மகிழ்ச்சி அடைகின்றனர். நீங்கள் வரிந்து உழைக்காததை அறுக்க உங்களுக்கு அனுப்பினேன், மற்றவர்களை உழைத்தார்கள், உழைப்பின் பயனை அடைந்தவர்களோ நீங்கள். விதைப்பவன் ஒருவன், அறுத்துக் கொள்பவன் வேறு ஒருவன் என்னும் முதுமொழி இவ்வாறு உண்மையாயிற்று. நான் செய்ததெல்லாம் எனக்கு சொன்னார் என்று சாட்சியம் கூறிய பெண்ணுடைய வார்த்தையும் பொருட்டு அவ்வூரிலேயே சமாரியர் பலர் அவரிலே விசுவாசம் கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்து தங்களோடு தங்கும்படி அவரை வேண்டினர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவருடைய வார்த்தையும் பொருட்டு இன்னும் பலர் விசுவாசம் கொண்டனர். உன் வார்த்தையின் பொருட்டென்று நாங்கள் விசுவசிப்பது நாங்களே ஒரு சொன்னதை கேட்டு அவர் உண்மையாக உலகம் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்று அப்பள்ளியிடம் சொன்னார்கள். அரசலவினர் மகன் குளம்பெறுதல். அவ்விரண்டு நாட்கள் பிறகு அவர் அங்கிருந்து கலிலேயாவுக்கு போனார். இறைவானுக்கு தம் சொந்த நாட்டு மதிப்பில் என்று இயேசுவை கூறியிருந்தார். திருவிழாவின் போது எருசலேமில் அவர் செய்ததெல்லாம் கண்டிருந்த கலிலேயர் அவர் கலிலேயாவுக்கு வந்தபொழுது அவரை வரவேற்றனர், ஏனெனில் அவர்களும் திருவிழாவுக்கு சென்றிருந்தனர். அவர் கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு மீண்டும் வந்தார். அங்கேதான் முன்பு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிக் கொடுத்தார். கப்பர்நகம் ஊரில் அரசலவர் இருந்தார். அவருடைய மகன் பிணியிட்டிருந்தார். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதை கேள்விவிட்டு அவரிடம் சென்று தன் மகனை குணமாக்கி வரும்படி அவரை வேண்டினார். அவருடைய மகன் சாகு கிடந்தான். இயேசு அவரிடம், அறிவுரிமையும் அற்புதம் கண்டால் என்று நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அரசலவர் அவரை பார்த்து, ஆண்டவரே, என் குழந்தை இறந்து போகும் நெய்வாரம் என்றார். இயேசு அவரிடம், நீ போகலாம், உன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்றார். அவர் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டார். வழியிலேயே அவருடைய ஊழியர் இதை வந்து பிள்ளை பிழைத்துக் கொண்டான் என்று அறிவித்தனர். எத்தனை மணிக்கு நலமடைதான் என்று அவர்களை கேட்க நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் விட்டது என்றனர். உன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்று இயேசு சொன்னதும் அறிய நேரத்தில் தான் என்பது தந்தையின் நினைவுக்கு வந்தது. ஆகவே அவரும் அவருடைய குடும்பம் முழுவதும் விசுவாசம் கொண்டனர். இதுவே இயேசு செய்த அறிகுறிகளில் இரண்டாவது. அது யூதாவிலிருந்து கலிலாவிற்கு வந்த பின் செய்தார்.